வரும் ஒரு அலசல். கடவுளை கண்டிருக்கிறாயா? கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வருவதால் தலைமுடியை வெட்டி தாடியையும் அழகாக வைத்துக் கொள்வதற்காக ஒருவர் முடித்திருத்தம் செய்யும் கடைக்கு சென்றார். கடைக்காரர் முடித்திருத்தம் செய்து கொண்டிருந்த போது இருவரும் பல உலக நடப்புகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கடவுள் பற்றிய பேச்சும் வந்தது. அப்போது அந்த கடைக்காரர், என்னவோங்க, எனக்கு கடவுள் இருக்கிறார் என்பதில் நம்பிக்கையே இல்லை. இந்த நகரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க சுற்றி வந்தா இப்படி நான் சொல்வது உங்களுக்கு புரியும். எத்தனை கொலைகள், கொள்ளைகள், பசிப்பட்டினிகள், மாடுகளோடும் பன்றிகளோடும் சேர்ந்து உணவு உண்ணும் மனிதர்கள். ஏன் சார், பச்சிலங்குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க, அவங்களையே அநியாயமாக கொல்றாங்க. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இவ்வளவு துன்பங்கள் இருக்குமா? இத்தனை அப்பாவி மக்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவிப்பார்களா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்தார். முடிதிருத்தம் செய்யச் சென்றவர் வாதாட விரும்பாததால் எந்த பதிலும் சொல்லவில்லை. சென்ற வேலை முடிந்ததும் பணத்தை கொடுத்துவிட்டு நன்றி சொல்லி விடைபெற்றார். அவர் வெளியே வந்ததும் அந்த பக்கமாக ஒரு மனிதர் சடைபிடித்த அழுக்கு முடியுடன், சவரம் செய்யப்படாத அழுக்கு தாடியுடன் சென்று கொண்டிருந்தார். அருவருப்பான தோற்றத்துடன் காணப்பட்டார். முடித்திருத்தம் செய்யச் சென்றவர் உடனே அந்த கடைக்குள் சென்று கடைக்காரரிடம், இங்க பாருங்க சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முடித்திருத்தம் செய்யும் தொழிலாளர்களே இல்லை என்றார். எப்படி நீங்க இப்படி சொல்லலாம், நான் இருக்கிறேன், நீங்க இப்பத்தான் எனது கடையிலிருந்து போனீர்கள் என்று ஆச்சரியத்துடன் சொன்னார் கடைக்காரர். இல்ல சார், முடிதிருத்தம் செய்யும் கடைக்காரர்கள் இருந்தால் இந்த தெருவில் முடிவெட்டாமல் அழுக்கு தாடியுடன் சென்று கொண்டிருக்கும் மனிதர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்றார். அதற்கு அந்த கடைக்காரர், இல்லவே இல்லை, முடித்திருத்தம் செய்யும் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். என்னிடம் முடித்திருத்தம் செய்து கொள்ள வரவில்லை என்றால் இத்தகைய மனிதர்களை தெருவில் பார்க்கத்தான் முடியும் என்றார் அந்த கடைக்காரர். அப்போது அவர் அந்த கடைக்காரரிடம், அது சரியாக சொன்னீர்கள், கடவுளும் இருக்கின்றார். மக்கள் அவரிடம் போகாத போதும், அவரிடம் உதவி கேட்காத போதும் நடப்பது இதுதான் என்றார்.
இந்த உலகில் துன்பங்கள் இல்லாமல் நாட்கள் முடிவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான துன்பங்கள். கருவில் வளரும் குழந்தை முதல் கல்லறைக்குச் செல்லும் மனிதர் வரை ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நியூடவுன் என்ற இடத்திலுள்ள சாண்டிஹூக் துவக்கப் பள்ளியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 20 குழந்தைகள் இயந்திர துப்பாக்கிகளுக்கு பலியாகியுள்ளனர். இவர்கள் அனைவரும் 6 மற்றும் 7 வயது சிறுவர்கள். 20 வயதான ஆடம் லான்சா என்ற இளைஞன் முதலில் வீட்டில் தனது தாயை சுட்டு கொன்றுவிட்டு அந்த பள்ளிக்குச் சென்று இந்த வன்முறையை நடத்தியிருக்கின்றான். இந்த இளைஞனுக்கு இந்த வயதில் ஏற்பட்ட பிரச்சினை என்ன? அவன் அந்த படுபாதகச் செயலை செய்ய காரணம் என்ன? இதற்கான காரணங்கள் இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. ஏனெனில் அவனும் உயிரோடு இல்லை. இந்த வன்முறையை பற்றி கேட்டு உலகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. இது நினைத்து பார்க்கவே முடியாத வன் செயல் என்று ஐநா பொதுச் செயலர் பான்கிமூன் வருத்தம் தெரிவித்திருந்தார். திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடந்த இந்த அறிவற்ற கொடூரச் செயல் குறித்து தான் ஆழ்ந்த வருத்தம் அடைந்திருப்பதாக இந்ஞாயிறு மூவேளை ஜெப உரைக்கு பின்னர் தெரிவித்தார். அதற்கு முன்னரும் அனுதாபத் தந்தி செய்தியும் அவர் அனுப்பியிருந்தார்.
I was deeply saddened by Friday's senseless violence in Newtown, Connecticut. I assure the families of the victims, especially those who lost a child, of my closeness in prayer.
இதே அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒவ்வொரு 23 வினாடிகளுக்கு ஒரு குழந்தை வீதமும், ஒவ்வொரு நாளும் 3,200 குழந்தைகள் வீதமும் கருக்கலைப்பால் கொல்லப்படுகின்றன. இந்நாட்டில் கருக்கலைப்பு செய்து கொள்ளும் பெண்களில் 52 விழுக்காட்டினர் 25 வயதுக்கும் உட்பட்டவர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகின்றது. உலக அளவில் ஒவ்வொரு 24 வினாடிகளுக்கு ஒரு குழந்தை வீதம் கருவிலே கொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 2,40,00,000 பெண்கள் சட்டப்படியும், மேலும் 2,00,000,000 பெண்கள் சட்டத்துக்கு புறம்பேயும் கருக்கலைப்பு செய்து கொள்கின்றனர். இவ்வாறு குழந்தையின் துன்பம் தாயின் கருவறையிலே தொடங்கிவிடுகின்றது. ஈமன் நாட்டில் ஹீண்டால் பாட்டி என்ற 15 வயது சிறுமி இம்மாதம் 3 தேதி தூக்கிலிடப்பட்டார். அந்நாட்டில் இன்னும் 21 இளம் குற்றவாளிகள் மரண தண்டனை கைதிகளாக சிறையில் உள்ளனர். இவர்கள் அனைவரும் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று சிறார் உரிமைகள் குறித்த ஐநா குழு கூறியுள்ளது. இந்த மரண தண்டனைகள் குறித்து ஐநா வானொலியில் பேசிய இந்த குழுவின் தலைவர் ஜான் ஜெர்மாட்டன், ஏமன் நாட்டின் இச்செயல் சிறார் உரிமைகள் குறித்த ஐநா ஒப்பந்தத்தையும் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற மாட்டோம் என்ற ஏமனின் அர்ப்பணத்தையும் கடுமையாய் மீறுவதாகும் என்று சொல்லியுள்ளார்.
We have expressed our dismay for the case of a young girl who was 15 at the time of this offense, and we have information that 14 children have been executed between 2006 and 2010.
UNODC என்ற போதைப்பொருள் மற்றும் குற்றம் குறித்த ஐநா அலுவலகம் மனித வியாபாரம் 2012 என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி 2007 2010 இடைப்பட்ட காலத்தில் உலக அளவில் மனித வியாபாரத்துக்கு பலியானவர்களில் 27 விழுக்காட்டினர் சிறார். 2006 7 விழுக்காடாக இருந்த இந்த எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது. இவ்வாறு வியாபாரம் செய்யப்படும் சிறாரில் 2/3 சிறுமிகள் என்றும் தெரிய வந்துள்ளது. 132 நாடுகளில் எடுத்த இந்த ஆய்வறிக்கையை பற்றி பேசிய யுஎன்ஓடிசி அலுவலகத்தின் செயல்திட்ட இயக்குனர் யூரி ஃபெதத்தோவ், குற்றவியல் நீதித்துறையும் குடியேற்றதாரர் கொள்கையும் தொழில் சந்தைகளின் விதிமுறைகளும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். பிலிப்பீன்ஸின் தென்பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற போஃபா என்ற கடும் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்துள்ள சிறார் மனித வியாபாரத்துக்கு பலியாகும் ஆபத்தை எதிர்கொள்கின்றனர் என்று ஐநாவின் சிறார் நிறுவனமான யூனிசெஃப் அச்சத்தை வெளியிட்டுள்ளது. யூனிசெஃபின் மரிக்சி மெர்காதோ சொல்கிறார், வயது வந்தோர் இந்த சிறாரின் இயலாமையை தவறாக பயன்படுத்தக்கூடும் என்று.
Assessment teams in Mindanao are seeing profound signs of distress and confusion among children. Many who've lost loved ones, they've lost their families, they've lost their homes, their schools. They're just under severe distress and very much more vulnerable.
இந்தியாவில் திருமணமான பெண்களில் ஏறக்குறைய 2/3 வீடுகளில் வன்முறைக்கு பலியாகின்றனர். நகரங்களில் வாழும் பெண்களில் 55 விழுக்காட்டுக்கு அதிகமானோர் வீடுகளில் வன்முறைக்கு பலியாகின்றனர் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகின்றது. சீனாவின் ஜியாங்சு மாநிலத்திலுள்ள குவான்யுன் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் 100 வயதான தனது தாயை பன்றிகள் வளர்க்கும் அசிங்கமான இடத்தில் வைத்து பராமரித்து வந்துள்ளார். இக்கொடூரத்தை உள்ளூர் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று கடந்த வாரத்தில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. எனவே அன்பர்களே, சிறுவயதிலே தொடரும் துன்பம் எல்லா பருவத்தினரையும் தாக்குகின்றது. இவ்வாறு துன்பம் துரத்தும் போதே கடவுளின் இருப்பு பற்றிய கேள்வியும் வலுவடைகின்றது. கடவுளின் இருப்பை அறிவதற்கு பலர் சான்றுகளை தேடி அலைகின்றனர். இப்படித்தான் ஒரு இராணுவ அதிகாரியும் இருந்தார். கடவுள் பற்றி யாராவது பேசினால் நக்கலாகச் சிரிப்பார். அவரது படைப்பிரிவில் இருந்த ஒரு வீரருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். ஞாயிறு திருப்பலிக்கு தவறாமல் செல்லும் இந்த வீரருக்கு பாடம் புகட்ட விரும்பினார் அந்த இராணுவ அதிகாரி. ஒருநாள் அந்த வீரரிடம், நான் கேட்கும் 3 கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று தனது தேர்வை துவக்கினார். ஒரு மரத்தை காட்டு என்றதும் அருகிலிருந்த மரத்தை காட்டினார் படைவீரர். பின்னர் ஒரு நாயை காட்டு என்றதும் அதையும் காட்டினார். பின்னர் கடவுளை காட்டு என்றதும் சிறிது நேரம் மௌனமாக இருந்த படைவீரர் அந்த இராணுவ அதிகாரியிடம், நானும் 3 கேள்விகளை உங்களிடம் கேட்க வேண்டும் என்றார். அவர் கேள் என்றார். சரி, உங்களது கையை காட்டுங்கள் என்றதும் கையை காட்டினார் அதிகாரி. அடுத்து உள்ளங்கையை காட்டச் சொன்னார், அதையும் காட்டினார் அதிகாரி. அடுத்து அவரது மூளையை காட்டச் சொன்னார். அதிர்ச்சியுற்றார் அதிகாரி. பின்னர் அந்த படைவீரரின் கடவுள் நம்பிக்கை பற்றி அந்த அதிகாரி கேள்வி கேட்கவே இல்லை.
நான் தேடும் ஒரு நிறைவு உன்னில் கண்டு கொண்டேன், வாந்தேவன் உன் பிறப்பில் உனதன்று கண்டேன். நான்
அன்பு நேயர்களே, அந்த முடித்திருத்த கடைக்காரர், இந்த இராணுவ அதிகாரி ஆகிய இவர்களைப் போல நம்மில் சிலரோ அல்லது பலரோ இருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் நமது கண்ணோட்டத்தின்படியே கடவுளை நோக்குகின்றோம். இந்நேரத்தில் இருளுக்கும் ஒளிக்கும் இடையே நடந்த உரையாடல் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. ஒளி சுடர் விட்டு கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த இருள், ஒளியே உன்னால் என்ன பயன் என்று ஒளியை வம்புக்கு இழுத்தது. எனக்குத்தான் மனிதர்கள் அதிகம் பயப்படுகின்றார்கள். என் ஆட்சியில்தான் அக்கிரமங்கள் அதிகம் ஆக்கிரமிக்கும். வெளிச்சத்துக்கு அவர்கள் வர விரும்புவதில்லை. வெளிப்படையாக பேசும் எவரையும் யாரும் விரும்புவதில்லை. இருளில் பதுங்குபவர்கள் எத்தனை பேர் தெரியுமா என்று தொடர்ந்து அகம்பாவமாக பேசியது. அப்போது அமைதியாக சொன்னது ஒளி, இருளே, நான் வந்தாலே நீ இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். அழிப்பதில் கெடுப்பதில் நீ இவ்வளவு ஆனந்தம் கொள்கிறாயே, உன்னில் ஏதாவது புத்தம் புதிய ஒன்றை ஆக்க முடியுமா? எரியும் சுடரை உற்றுப்பார், அந்த சுடருக்குள்ளே ஒரு சின்ன இருட்டு ஒளிந்திருக்கும். ஒளிக்குள்ளே சின்ன இருட்டு உண்டு, ஆனால் இருளுக்குள்ளே சின்ன ஒளி என்று எதுவும் இல்லையே. இதுதான் என் விளையாட்டு என்று.
அன்பர்களே, நாமும் இந்த இருள் போல் அல்லாமல் ஒளியாக இருப்போம். இறைமகன் இயேசு சிறு குழந்தை வடிவில் தம்மை காண்பிக்கின்றார். குழந்தையின் பண்புகளில் கடவுளின் இருப்பை காண்பிக்கின்றார். இந்த நம்பிக்கை ஆண்டில் கடவுள் நம்பிக்கையில் நாமும் வளருவோம்.
கடவுளை கண்டிருக்கின்றாயா? இந்த வாரம் ஓர் அல்லசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.